புகழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம்போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி. போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர்கொண்டு ஏற்றி, நின் திருமுகத்து யமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டுதன் திருவடிதொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, ஏற்றுயரு கொடையுடையாய் இணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பரமேஸ்வரனுடைய பரம கிருப்பையாலே திருவம்பாவையை சிந்தித்த பிறகு அவன் அருளாலே அவன் அடியார் தாழ் நினைக்கப் பெறுகிறோம். இன்றையிலேயிருந்து மணிவாசகப் பெருமானுடைய திருப்பள்ளி எழுச்சியிலே அடியாரனுடைய சிறப்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியாரை சிந்தித்தால், அடியாரை வந்தித்தால், வாழ்த்தினால் அதனுடைய பயன் இறைவனுடைய திருவடியை அடைவது. இறைவனுடைய திருவடியை துதித்தால் அதனுடைய பயன் சிவன் அடியார்களை இறைவனுடைய அடியார்களுக்கு சேவை செய்வது. இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை எது என்று சொன்னால் இறைவனுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டாகிறது. ஆதலினாலேதான் நம்ம திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலே நம்ம சிவனடியாரை பற்றிய சிறப்புகளையெல்லாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு முதல் பாடல் மிக 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 அற்புதமான ஒரு பாடல். எடுத்த உடனேயே இரு பஞ்சாட்சரத்திலே எப்படி நமஹா என்று சொல்லி இறைவனை நமஹா சிவாய என்று சொல்லும்படியாக ஒரு வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறதோ மந்திரமானது, அதே போல ஒரு மந்திர சக்தியோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே என்று சொல்லக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல். இதுல இன்னொரு சிறப்பும் உண்டு. நீங்கள் முழுவதுமாக திருவாசகம் பல பேர் படித்திருப்பீர்கள், படித்துக் கொண்டிருப்பீர்கள். இது வல்லினத்திலே ஆரம்பித்தாலும் கூட இந்த பாடல்கள் 10 பாடல்களுமே மிக மென்மையான ஒரு தன்மையை கொண்டிருக்கும். படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதுல எம்பெருமானை மிகச்சிறப்பாக அவனை போற்றி துதித்து அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சியாக அவனை துயில் எழுப்பக்கூடியதாக மணிவாசகப் பெருமான் இங்கே பாடுகிறார். இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே அடியார்கள் எப்படி வருகிறார்கள் நம்ம பார்க்க போகிறோம். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே. முதல்ல எடுத்த உடனேயே வாழ்முதலாக இருக்கப்பட்ட எம்பெருமானை சொல்லுகிறார். அது என்னது வாழ்முதல்? ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு கேபிட்டல், மூலதனம் தேவைப்படுகிறது. நமக்கு என்ன மூலதனம் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்வுக்கு எது மூலதனம் என்று சொல்லும் பொழுது, அந்த எம்பெருமான் கொடுத்ததுதான் நம்முடைய வாழ்வுக்கு மூலதனம். எப்படி? இது சைவ சித்தாந்தமாக பார்த்தாலும் கூட உயிர்கள் வேறே, அதாவது ஜீவாத்மா வேறே, பரமாத்மா வேறே. ஜீவாத்மாக்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த ஜீவாத்மாக்களுக்கு அவை படக்கூடிய துன்பத்திலே இருந்து அவைகளெல்லாம் மீட்க வேணுங்கிறதுக்காக பரமேஸ்வரன் தனு கரண போக புவனம் என்று சொல்லும்படியாக நான்கையும் படைத்து கொடுக்கிறான். அது எங்கிருந்து வருகிறது? இறைவனிடத்திலே இருந்து, மாயையிலே இருந்து வருகிறது. இப்போ நம்ம நம்முடைய பாவங்களை கழுவிக்கொள்வதற்காக ஆணவம் முதலிய மலங்களை கழுவிக்கொள்ள வேண்டும், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி என்று சொல்லும்படியாக இந்த உலகத்திலே நம்முடைய மலங்களை கழுவிக்கொண்டு இறைவனுடைய திருவடி அடைய வேண்டும். இந்த உலகம் எப்படி வந்தது? இதுதான் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது வாழ்முதல். அது எங்கிருந்து வந்தது? அந்த பொருளாக இறைவனாக இருக்கிறான். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே. இன்னொன்னு உண்டு, அடியவர்களுக்கெல்லாம் எது வாழ்முதல்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முதல். சில பேருக்கு பேச்சுதான் முதல், பேச்சாலேயே எல்லாத்தையும் சாதிப்பாங்க. சில பேருக்கு காசுதான் முக்கியம், சில பேருக்கு பதவிதான் முக்கியம், சில பேருக்கு மனுஷங்க தான் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முதலாக மூலதனமாக இருக்கிறது. சிவனுடைய அடியார்களுக்கு எது முக்கியமானதாக இருக்கிறது? அடியார்களினுடைய சேவை முக்கியமானதாக இருக்கிறது. அவர்களுக்கு அதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. கேட்கலாம், சரி, இந்த சேவையை கொண்டு என்ன வாணிபம் நடக்கிறது? இந்த பாடலில் ஒரு வணிகத்தை சொல்லுகிறார், என்ன ஒரு வியாபாரத்தை மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், என்ன போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, நீதான் எனக்கு மூலதனமாக இருக்கிறாய். புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி, நாங்கள் என்ன செய்கின்றோம், ஒன்றை கொடுக்கிறோம் ஒன்றை வாங்கிக் கொள்ளுகிறோம். எதை கொடுக்கிறோம்? பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு, நாங்கள் உன்னுடைய திருவடிக்கு இணையான துணையான, அதாவது இரண்டு இரண்டாக கட்டப்பட்ட அல்லது இரண்டு இரண்டாக சேர்க்கப்பட்ட மலர்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்கின்றோம், உன்னுடைய திருவடியிலே இடுகிறோம். எதற்காக? நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு, உன்னுடைய திருமுகத்திலே இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு மந்தஹாசமாக ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை வரணும் இல்லையா, அந்த புன்னகையை நாங்கள் வாங்கிக் கொள்ளுகிறோம். இந்த புன்னகை என்ன விலைனா, இந்த புன்னகைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பூக்களாக இருக்கிறதே அந்த மலர்களையே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மலர்களை சமர்ப்பித்தால் இறைவனுடைய முகம் ஹாசமாக, வந்த ஹாசமாக இருக்கிறது. இப்போ அதனால தான் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், இறைவனுக்கு போதொடு நீசுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்லும்படி அகப்பர் பெருமான் பாடுவாரே, அப்படி எம்பெருமானுடைய திருவடிக்கு மலரிட்டால், எம்பெருமானுக்கு பலவிதமான மலர்களையும் நாம் அர்ச்சித்தால் இறைவனுடைய மனம் ஆனந்தப்படுகிறது. இதுக்கு ஏராளமான சரித்திரங்கள் உண்டு. இருந்தாலும் கூட நம்ம ஒரு முக்கியமான இன்னொரு சரித்திரத்தை பார்க்கிறோம். என்ன இங்க என்ன வரும், ஒன்றை கொடுத்தோம், எதை கொடுத்தோம், பூக்களை உனக்கு கொடுத்தோம், உன்னிடத்திலிருந்து எதை வாங்கி கொண்டோம், உன்னுடைய முகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆனந்த நகை, அந்த சந்தோஷம், ஆஹா இவன் எனக்கு இந்த மலரை இட்டானேன்னு சொன்ன உடனே அந்த மலர் கொண்டு, இந்த சிவபெருமான் தான் இருக்கிறதுலே க்ஷிப்ர பிரசாதமூர்த்தி ஆசுதோஷி என்று சொல்வார்கள், ரொம்ப சீக்கிரமா அவனை குஷிப்படுத்த முடியும். அவனுக்கு வந்து ஏராளமா இந்த பூ வேணும், அந்த பூ வேணும், தங்கத்தால பூ வேணும், வெள்ளியால பூ வேணும், இல்ல இவனுக்கு நல்ல அந்த தண்ணிக்குள்ள இருந்து எது வேணும்னாலும் போடலாம் பகவானுக்கு. ஒண்ணுமே இல்லையா, வெயிலியில இருக்கக்கூடிய அங்கெங்கு யாருக்கும் பயன்படாது என்று சொல்லக்கூடிய பூக்களையும் அருகையும் இடலாம், அருகெடுப்பார் அயனும் அறியும் என்று சொல்லும்படியாக அருகையும் இடலாம். இல்லை எனக்கு அது முடியல, அங்கே போகும் பொழுது அர்க்க புஷ்பம் என்று சொல்லக்கும்படியாக இருக்கு இருக்கிறதே இருக்கையும் இடலாம். வன்னியும் மத்தமும் அது ஒண்ணுமே இல்லை, பிரயோஜனம் இல்லாத இன்னொன்னு ஊமத்தம்பு, சாட்டா பைத்தியம்தான் முடிக்கும் அந்த காய என்று சொல்லக்கூடியது. வன்னியும் மத்தமும் மதிபுதி சடகினன் என்று பாடுவார்களே, அதே போல எம்பெருமானுக்கு வன்னியை இடலாம், ஊமத்தம் பூவை இடலாம், எருக்கத்தை இடலாம், அருகம்புல்லை இடலாம், எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு இடுகிறோம். ஒவ்வொரு பூவையும் கோட்டுப்பூ, காட்டுப்பூ, மலர்ப்பூ, கொடிப்பூ என்று சொல்லும்படியாக, இரவிலே மலரக்கூடிய பூ, மாலையிலே மலரக்கூடிய பூ, காலையிலே மலரக்கூடிய பூ, மதியத்திலே மலரக்கூடிய பூ என்றெல்லாம் எவை எவை இருக்கின்றதோ எல்லாவற்றையும் அவனுக்கு தருகிறோம். தந்தால் அவனுடைய மனம் ஆனந்திக்கிறது. நாங்கள் பூக்களை கொடுத்தோம், உன்னுடைய முகத்திலே இருந்து ஆனந்தமாகின்ற அந்த ஆனந்த நகையை பெற்றுக் கொண்டோம். இதுதான் நீதான் எங்களுக்கு முக்கியமான பொருளாக போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே என்று சொல்லும்படியாக இங்கே சொல்லுவார். இங்கே சொல்லக்கூடியது என்ன, ஒரு பெரிய வாணிகம். என்ன வாணிகம், உன்னை கொடுத்தேன், நான் உன்னை வாங்கிக் கொண்டேன். எதுக்காக வாங்கிக் கொண்டேன், நின்னுடைய திருவடியை தொழுவதற்காக வாங்கிக் கொண்டேன். இங்கே நாம் பார்க்கக்கூடியதோ இறைவனுடைய திருவடியாரை தொழுவதற்காக இருக்கக்கூடிய திருவடி. முதல்லயே பார்த்தோம் 20வது பாடலிலே, அடியார் என்பது இறைவனுடைய திருவடிகளே, வேறொன்றும் கிடையாது என்று பார்த்தோம். இப்போ இறைவனுடைய திருவடிகளை தொழுவதற்காக, அதாவது இங்கே நாம் நினைக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய கருத்து பிரகாரம், இறைவனுடைய சிவன் அடியார்களை துதிப்பதற்காக நாங்கள் உனக்கு மலரிட்டோம், நீ எங்களுக்கு ஆனந்த நகையாக திருவடியார்களை கொடுத்தாய். இது ஒரு வாணிபம் இங்கே நடக்கின்றது. அப்ப வாணிபம் இருக்கும் பொழுது அதுக்கு பொருத்தமான ஒரு நாயனாரை பார்க்கிறது தானே இங்க சரியா இருக்கும். என்ன, வணிகர் குலத்திலே பல பேர் உதித்திருக்கிறார்கள் அடியார்கள். காரைக்கால் அம்மையார், அமர்நீதி நாயனார், இயற்பகை நாயனார், கலிக்கம்ப நாயனார் என்றெல்லாம் பலவிதமான நாயன்மார்களை நாம பார்க்கிறோம். இதுல மிகச்சிறப்பாக ஒரு அடியாரை பார்க்கிறோம். ஒன்றை கொடுத்த ஒன்றை வாங்கினர், இதுதான் இங்க இருக்கக்கூடியது. ஒன்றை இல்ல, தன்னையே கொடுக்கிறார். இந்த இடத்துல தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு நாயன்மாராக நம்ம பார்க்கிறோம். பழையாறையிலே பாரில் நீடிய பெருமை சீர் பதி பழையாறை என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பழையாறையிலே வணிகர் குலத்திலே வந்து தோன்றினார் அமர்நீதியார் என்று சொல்லும்படியாக, அமர்நீதி நாயனார் வணிகர் குலத்திலே தோன்றியவராக இருக்கிறார். சிந்தை செய்வது சிவன் கழல் அல்லது ஒன்றிலார், மனத்திலே அவருடைய சிந்தையிலே இருக்கக்கூடியதான் சிவபெருமானுடைய திருவடிகளை தவிர வேற கிடையாது. இங்கேதான் திருவடி தொழுகோம் என்று பார்த்தோம் இல்லையா. அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழ் உடை கோவணம் கரித்து அறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். செல்வத்தினாலே என்ன பயன் இருக்கும்? செல்வத்தினாலே நமக்கு இறைவன் கொடுத்த செல்வம் எதற்காக என்று சொன்னால் இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காக, வேற எதுக்காகவும் கிடையாது. செல்வம் இருக்கு, நான் எல்லாம் எனக்காக எனக்காக ஒன்றும் ஆகிறதில்ல. எத்தனையோ செல்வம் இருந்தாலும் கூட அந்த செல்வம் எல்லாம் இன்னொருவருக்கு கொடுப்பதற்காக இறைவன் கொடுத்திருக்கின்றான். யாருக்கு? அடியாருக்கு. ஏன்னா அடியவர்கள் தங்களை நினைத்துக் கொள்வதில்லை, இறைவனுடைய கழல்களையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் பிரத்தியாருக்கு இறைவன் பொருளை கொடுக்கிறான். இங்க அதான் சொன்னார், வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். என்ன வரும் பயன்? சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லது ஒன்றிலார் அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி என்று சொல்லும்படியாக அவர்களுக்கு தன்னுடைய செல்வத்தையெல்லாம் செலவிட்டு அடியவர்களுக்கு விருந்து அமுது படைத்து அவர்களுக்கு கோவணம் முதலிய எல்லா விதமான உடைகளையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கு முன்னாடி இன்னொன்று ரொம்ப அழகா சொல்லுவார், அமர்நீதியார் எப்படிப்பட்டவர்னா செல்வத்திலே சிறந்தவர்னார். பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துகில் முதல எந்நிலத்தினும் உள்ளன வறு வளத்து இயல்பால் அந்நிலை கண் மிக்கவர் அமர்நீதியார் என்பார் என்று சொல்லுவார். இவருக்கு ஏராளமான செல்வம் இருக்கிறதுன்னு முதல்ல சொன்னார், அதனால்தான் அடுத்து சொன்னார் வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் என்று சொன்னார். அடியவர்களுக்கு இப்படியாக அவர் செய்து வருகிறாராம். பல இடங்களிலேயும் திருமடங்கள் அமைத்து அங்கே திருவடியார்களுக்கெல்லாம் சிவனடியார்களுக்கெல்லாம் ஏராளமான திருத்தொண்டு செய்து வருகிறார். இறைவன் இவரையும் என்ன நினைத்தார், இவருடைய திருத்தொண்டை உலகுக்கெல்லாம் பறைசாற்ற வேண்டும் என்று நினைத்தார். ஒரு பெரிய பிரம்மச்சாரியனுடைய வடிவாக வருகிறாராம். அதுல ஒரு தண்டுல கோவணத்தை கட்டி கொண்டு அவரிடத்துல வருகிறார். வந்தவுடனேயே பிரம்மச்சாரியின் வடிவாக வந்த பொழுது செய்ய புன்சடை கறந்ததோ திருமுடிச்சிகையும் சைவ வெண்திரு நீற்று முண்டகத்து ஒழித்தழைப்பும் மெய்யின் விண்புரி நூலுடன் விளங்குமான் தோலும் கையில் மன்னிய பவித்திரமும் மரகத கதிரும் என்று சொல்லும்படியாக அப்படியே கோவணத்தோடு அப்படி அசைந்து வந்து நிற்கின்றாரா. இவருடைய அமர்நீதியாருடைய திருமணத்திற்கு, அவர் கட்டி வைத்திருக்கக்கூடிய திருமணத்திற்கு வருகிறார். ஆஹா, இப்பேற்பட்ட எப்படிப்பட்ட தவம் செய்தேன் என்று தன்னுடைய குடும்பத்தோடு வணங்கி அவரை அவருக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும் செய்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நீங்கள் ரொம்ப மிகச்சிறந்த திருத்தொண்டு செய்கின்றீர்கள் என்று கேள்விப்பட்டோம், இங்கு திரு அமுது செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்தோம். ஆஹா, எப்பேறப்பட்ட பாக்கியம், வாருங்கள் அமுது செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, நான் காவிரியிலே நீராடி வருகிறேன், அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், பொறுத்திருங்கள் என்று சொன்னார். சரினார். ஒருவேளை மழை வந்தாலும் வரலாம், என்னிடத்திலே இருப்பது, அவரு பிரம்மச்சாரினா என்ன, இந்த உடை அதிகம் இல்லாம வெறும் கோவணத்தோடு இருக்கக்கூடியவரா, அப்படி கோவணத்தோடு ஒரு கோவணம் இருக்கிறது நனைந்து விட்டால் எனக்கு தொந்தரவாகும், அதனால நான் இன்னொரு என்னுடைய தண்டிலே இருக்கக்கூடிய காய்ந்த கோவணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் குளித்து வருகிறேன், வந்த பிறகு நான் உடுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லும்படியாக கொடுத்த கோவணம் கை கொண்டு கோதிலா அன்பர் கடுப்பில் இங்களும் தருளும் நீர் குளித்தன கங்கை மடுத்ததும்பிய வளர்ச்சடை மறைத்த அம்மறையோர் அடுத்த தெந்திரை பொன்னினீர் ஆடவென்று அகன்றார். அவருக்கு கையில கொடுத்த தலையிலேயே கங்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் காவிரியில போய் குளிக்கிறேன்னு சொல்லி போனாராம். போனவுடனே இவர் பத்திரமாக எடுத்து வைத்தார் அடியவருடையது என்று சொல்லி. ஆனா அவர் என்ன பண்ணாராம், தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி, அப்படி அன்பருடைய அன்பு என்று சொல்லக்கூடிய நீராடுவதற்காக இருக்கக்கூடிய எம்பெருமான் மறைத்தனர் என்று சொல்லும்படியாக இங்க சேக்கலார் பெருமான் ஒரு அழகான வாழ்வ ஒரு வார்த்தையை போட்டார். சம்பந்தர் பாடும் பொழுது என் உள்ளங்கவர்கள்வன் என்று சொல்லுவார். இங்க சேக்கலார் பெருமான் போட்டார் கோவணக்கழ்வர்னர். எதையதையோ திருடுறான். இங்க பார்த்தா பரமேஸ்வரன் கோவணத்தையே திருடினார். அவருக்கு கோவணக்கழ்வர் என்று இங்க பேர் கொடுத்தார். வந்தார், திரும்பி வந்தார். இவருடைய வரும் பொழுது இவருடைய இவர் நினைச்ச ஆகாது என்ன, மழை பொழிகிறது, நனைந்து வந்து சேர்கிறார். அவருக்கு உடுத்திக்கொள்ள துணி எல்லாம் கொடுத்து தலை வெட்டி கொள்ள எல்லாம் கொடுக்கும் பொழுது இந்த வர நனைந்ததனுடைய கோவணம் நனைந்தது, நான் கொடுத்த கோவணத்தை கொடுன்னர். அவ்வளவுதானே என்று சென்று வைத்த இடத்துல பார்க்கிறார். வைத்த இடத்துல இல்லை. எப்படி இருக்கும், அடிகள் நீர் தந்த கோவணத்தை வைத்து இடத்து நான் கண்டிலன், மற்றும் ஓரிடத்தில் உய்தொழித்தனர் இல்லை, அகுது ஒழுந்தவாறு அறியேன், இத்தகைத்த வேறு அதிசயம் கண்டிலேன் என்று சொல்லும்படியாக எனக்கு வந்து வச்ச இடத்துல பார்க்கல, வேற யாரும் இதை போய் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், என்ன செய்வது என்று சொல்லி அவர் வருந்து இன்னொரு கோவணம் தருகிறார். அவ்வளவுதான் கோபமாக அவர் அந்த வேதியர் வெகுண்டு, அந்த பிரம்மச்சாரி வடிவத்திலே வந்த பரமேஸ்வரன் வெகுண்டு அப்படியே கோபத்தினால பேசுகிறாராம். நான் உன்னிடத்திலே முதல்லேயே சொன்னேன் அமரநிதியாரே, நீ என்னவோ பெரிய வணிகம் என்று சொல்லுகிறாய், இப்படித்தான் வணிகம் செய்கிறாயா? எங்க அவர் குத்துகிறார் என்று பார்க்க வேண்டும். அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஒரு குலச்சிறப்பு பண்பு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பை இங்கே சாடுகிறார். அதான் இவர் நல்ல வாணிகம் செய்து அடிவர்களுக்கு உதவி செய்கிறார். உன்னுடைய வாணிகம் இப்படிப்பட்டது தானா? நல்லா பாடுற மட்டப்ப என்னத்த பாடிட்ட, உனக்கு இந்த ஸ்வரம் சரியில்லை அந்த ஸ்வரம் சரியில்லைன்னா எவ்வளவு கோபம் வருமோ? நல்லா சமைக்கிறவன்ட்ட இதுல கொஞ்சம் உப்பு சரியில்லை, இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னா அவனுக்கு எப்படி கோபம் வருமோ? அதே போலத்தான் இங்கே இவர் நல்ல வாணிகம் செய்யக்கூடியவருக்கு அவருக்கு கோபப்படும்படியாக அவர் எல்லா விதமாகவும் சோதிக்கிறார் பரமேஸ்வரன். நான் அவ்வளவு சொல்லி இருந்தேனே, என்னிடத்திலே இருப்பது இரண்டு தான், அது மிகச்சிறந்த மதிப்புடையது என்று சொன்னேன், அதை நீ திருடிக்கொண்டா என்று சொன்னார். சரியே, எம் பெரும்பிழை பொறுத்தருள் செய்வீர், அடியேன் அறிய வந்தோம் என்று சொல்லும்படியாக, இல்லே நான் தவறு செய்யவில்லை ஐயா என்று வணங்குகிறார். இவர் மீண்டும் என்ன செய்கிறார், கோபத்தோடு பேசுகிறார். அப்ப அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் தருகிறேன், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என்னுடைய கோவணம் இப்ப இந்த மாதிரி இன்னொரு கோவணம் இருக்கிறதே, அந்த கோவணம் தண்டிலே கட்டின கோவணத்தை உமக்கு கொடுத்தோம், இதற்கு மதிப்பீடான என்ன கொடுக்கிறியோ கொடுன்னர். இவர் சொன்ன உடனே அமரநீதியார் சொல்லுகிறார், இவரும் ஒப்புக்கொள்ளுகிறார், சிவபெருமானும் ஒப்புக்கொள்ளுகிறார். பார்த்தார், அவ்வளவுதானே. கொண்டு வந்த ஒரு தராசு எடுத்துக்கொண்டு வந்தார். இந்த கோவணத்தை இவர் நனைந்திருக்கக்கூடிய கோவணத்தை அதுல வச்சார். எவ்வளவு அந்த கோவணம் எவ்வளவு இருந்திருக்க முடியும்? அதனால கொண்டு வந்து ஒரு பத்து கோவணம், பரவாயில்ல ஒண்ணு பத்து கொடுக்கலாம், இவர் ரொம்ப பேசுறார், ஆனா நம்ம செய்வர் தவறானது அப்படின்னு வச்சார். பத்து கோவணம் அதை அசையவே மாட்டேங்கிறது அந்த கோவணம் கீழே இருந்து. என்னடா அது, பத்து கோவணம் பத்தாதோ, சரி இன்னும் கொஞ்சம் நல்ல ஆடைகள் கொடுக்கலாம், ஒருவேளை இது வெயிட்டான பார்ட்டி வெயிட்டான கோவணமா இருக்கும் போல இருக்கு நினைச்சு இன்னும் கொண்டு வந்து ஆடைகள் எல்லாம் வைத்தார். அது அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறது, அதிசயப்பட்டார். அதிசயப்பட்ட உடனேயே இன்னும் கொடுக்க வேண்டும் என்று தன்னிடத்திலே இருக்கிற ஆடைகளை எல்லாம் வைத்தார். அங்கே கொடுப்பதற்காக வைத்திருந்ததெல்லாம் இன்னும் அசைய மாட்டேங்கிறது, அணிகலன்களை எல்லாம் வைக்கிறார். அது வந்து அப்படியே கல்லு உண்டுன்னு சொல்லுவாங்களே, கல்லு உண்டு போட்ட மாதிரி இல்ல, உலகத்தையே வைத்தது போல அங்கே இருந்து கொண்டிருக்கிறது, நடக்கவில்லை. அடுத்தது பார்த்தார், அணிகலன்கள் வைத்தார், தன்னுடைய செல்வத்தை எல்லாம் வைத்தார், எதுவும் நடக்கவில்லை. இது என்ன, உலகில் இல்லதோர் மாயை அப்படி என்று சொல்ல முடியாத மாயையாக இருக்கிறது இக்கோவணம் ஒன்றுக்கு. அழகில் கோவணம் ஒத்தில, எவ்வளவோ கோவணம் வைத்தாலும் கூட, எவ்வளவோ பொருள் வைத்தாலும் கூட, பண்டம் வைத்தாலும் கூட, இதற்கு ஈடாக இருக்கவில்லை என்று நினைத்து எல்லாவற்றையும் வைத்தாரா? இத சேக்கலா ரொம்ப அழகா சொல்லுவார், முட்டில் அன்பதம், முட்டுன்னா குறைவில்லாத, முட்டில் அன்பதம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடும் தாழ்வுறும் வழக்கால் என்று சொல்லுவார். இவருடைய அன்புக்கு குறைவில்லாத, என்றைக்கும் மிக அவர் கனமான அன்பு, அந்த அன்புக்கு தகுந்தபடியாக இவர் அருள் செய்ய வேண்டும் இல்லையா? அந்த தட்டு, அந்த கோவண தட்டு தாழ்ந்தே இருக்கிறது, எல்லாம் வைத்தாராம், வைத்தாலும் எதுவும் நிற்கவில்லை. ஆஹா, இப்படி இருந்ததே, அந்த தட்டு அப்படியே இருந்து கொண்டிருக்கிறதே என்று சொன்ன உடனேயே எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆதலினாலே அவர் வந்தார், நானே இதிலே ஏறுகின்றேன் என்று சொல்லும்படியாக தன்னுடைய மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு வந்து அந்த தராசை சுற்றி வந்து இழைத்த அன்பினில் இறை திருநீற்றுமை அடிமை பிழைத்திரோம் எனில் பெருந்துளை நேர் நிற்க என்று சொல்லும்படியாக திருநல்லூர் இறைவனை வணங்கி தழைத்த அஞ்செழுத்து ஓதினார், ஏறினார் தட்டில் என்று சொன்ன உடனேயே அப்படி தன்னுடைய மனைவியை மகனோடையும் சேர்த்து கொண்டு ஏறினாராம். ஏறின உடனேயே இவர் சொன்னவர், எப்பேற்பட்டவர், மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடன் ஏற அண்டரம்பிரான் திரு அரைக்கோவணம் அதுவும் கொண்ட அன்பினிற் குறைபடா அடியவர் அடிமை தொண்டும் ஒத்தலால் ஒத்துர் நேர் நின்றது அத்துளைதான் என்று சொல்லும்படியாக இவருடைய தொண்டுக்கு சரிசமமாக இறைவனுடைய அருளானது வந்தது என்று அப்பொழுது பாகம் கொண்ட பேதையும் தாமுமாய் காட்சி முன் கொடுத்தார் என்று சிவபெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு அருள் செய்தாராம். பொற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே எற்றியர் கொடியுடையாய். இதான் அடுத்த வார்த்தை, என உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று இங்கே மூன்று வரிகள் பார்க்கிறோம். என் வாழ்முதலாகிய பொருளே மலர் கொண்டு ஏற்றின் என் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டிருந்த திருவடி தொழுகோம் எனைவுடையா என்று சொல்லக்கூடிய மூன்று உயிரான வார்த்தைகள் இங்கே அமர்நீதி நாயனாருடைய சரித்திரத்தை நமக்கு நினைவுபடுத்தி கொடுக்கின்றன. ஆக இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பாடலே அமர்நீதி நாயனாரை நாம் சிந்திக்கிறோம், வந்திக்கிறோம், வாழ்த்துகிறோம்.